السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم ربنا لك الحمد حمدا كثيرا طاهرا طيبا مباركا فيه كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك. سبحانك لا نحصي ثناء عليك، أنت كما أثنيت على نفسك. وصلوات ربي وسلامه على سيدنا وسندنا وحبيبنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، கண்ணியமிக்க உலமாக்களே, அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அன்புக்கினிய சிறுவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த முபாரக்கான மஸ்ஜிதிலே நம் எல்லோரையும் அவனின் ஒரு இபாதத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, நாம் மாதங்களில் தலையான மாதம் ஒன்றில் இருக்கிறோம், நாட்களில் தலையான நாள் ஒன்றில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னார்கள், சையிது ஷுஹூரி ரமழான் வ சையிது அய்யாமி யௌமுல் ஜும்ஆ. மாதங்களில் தலையானது ரமழான், நாட்களில் தலையானது வெள்ளிக்கிழமை என்றார்கள். நாம் இருப்பது ரமழான் மாதம், நாம் இருக்கும் நாளும் வெள்ளிக்கிழமை. வியாழக்கிழமை முடிந்து போய்விட்டது. ஒரு நாளின் ஆரம்பம் முன்னைய நாளின் சூரிய அஸ்தமனத்தோடு ஆரம்பிக்கின்றது. ஒரு நாளின் ஆரம்பம் இரவு பகல் இரண்டு சேர்ந்தது ஒரு நாள். முதலாவது பகுதி இரவு, இரண்டாவது பகுதி பகல். முதலாவது பகுதி இரவு ஆரம்பித்திருக்கிறது வெள்ளிக்கிழமை நாளில். ஆகவே சிறந்த அதைவிட சொல்வதாயின் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் வார்த்தைகளில், தலையான மாதத்தில் தலையான நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை தலைவர்களுடைய கூட்டத்திலே சேர்த்துக் கொள்வானாக. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் இருக்கிற இந்த ரமபான் மாதத்தில் செய்கிற ஒரு அமலை பற்றி சொல்லுகின்ற போது, ரமபானின் இரவு வணக்கத்தை பற்றி சொல்லுகிற போது, அதை செய்தவர்களுக்கு பண்டைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொன்னார்கள். அதுதான் தராவீஹ் வணக்கம். மன் காம ரமபான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் ஸம்பிஹி. எவர் ரமபானில் இரவில் வணங்குவாரோ அவரின் முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொன்னார்கள். ரமபானில் சந்தேகமின்றி பல வழக்கங்கள் ஊக்குவிக்கப்பட்டிருக்கின்றன. நோன்பு வைப்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஓதுவது ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறது. இஃத்திகாப் இருப்பது ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்திக்ஃபார் தௌபா ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தவர்களுக்கு உதவுவது ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல வகையான அமல்கள் ஊக்குவிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுக்கு பல நன்மைகள் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நோன்பு உட்பட எல்லா அமல்களும் ரமபான் அல்லாத காலத்திலும் உள்ளவை. ரமபான் மாதத்தில் அல்லாஹ் நோன்பை கட்டாயமாக ஃபரதாக ஆக்கியுள்ளான். ஆனால் ஃபரதான நோன்பு தவிர சுன்னத்தான நோன்புகள் ஏனைய மாதங்களில் உள்ளவன. எனவே நோன்பு என்ற ஒரு வணக்கம் ரமபான் மாதத்துக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இஃத்திகாஃபும் எல்லா காலங்களிலும் செய்யலாம். குர்ஆன் திலாவத்தும் எல்லா காலங்களிலும் செய்யலாம். ஆகவே ரமபானில் ஊக்குவிக்கப்பட்ட வணக்கங்களில் எல்லாம் ஒரே ஒரு அமல் மட்டும்தான், ஒரே ஒரு இபாதத் மட்டும்தான் ரமபானுக்கென்று சொந்தமானது. அதுதான் இப்பொழுது சற்று சில நாளிகைகளுக்கு முன் நீங்கள் தொழுது முடித்த வணக்கம், தராவிஷ் வணக்கம். ஆகவே நாம் செய்கிற ரமபானில் ஊக்குவிக்கப்பட்ட சகல வணக்கங்களிலும் இபாதத்துகளிலும் தற்போது நீங்கள் செய்து முடித்த இபாதத் இருக்கிறதே, அது ரமபான் அல்லாத காலத்தில் செய்ய முடியாதது, ரமபானில் மாத்திரம் செய்யும்படி ஊக்குவிக்கப்பட்டது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமபானில் இரவில் எவர் வணங்குகிறாரோ என்பதில் சொல்லுகிறார்கள் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோ ரமபானின் இரவில் எவர் வணக்கம் புரிவாரோ என்பது அது தஹஜ்ஜுதாக இருக்கலாம், வித்ராக இருக்கலாம், இரவில் செய்யப்படுகிற எந்த ஒரு வணக்கமும் அதில் சேரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பொதுவில் பார்க்கும் போது ரமபானில் இரவில் வித்ரு இருக்கின்றது, தஹஜ்ஜுத் இருக்கிறது, இது எல்லா காலங்களிலும் உள்ளவை. ஆனால் ரமபானில் இரவில் உள்ள ஒரே ஒரு வணக்கம், ரமபானுக்கு மட்டுமுள்ள ஒரே ஒரு இபாதத், அது தராவீஹ் மட்டும்தான். இதனால்தான் அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, அருமை சஹாபிகள் தராவீஹ் வணக்கத்தில் மிகுந்த அக்கறை காட்டியிருக்கிறார்கள். சஹாபிகளுக்கு முன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவீஹை அவர்கள் பெரிதாக மக்களுக்கு சொல்லவில்லை, ஆனால் ஒரு தடவை செய்தார்கள் என்று அறிவிப்பு இருக்கிறது. அது ரமபான் மாதம் ஒன்றில் 23, 25, 27 ஆகிய மூன்று இரவுகளில் தொழுவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தவிர அதற்கு பிறகோ அதற்கு முன்னரோ நபி அவர்கள் இந்த தராவி வணக்கத்தை மக்களுக்கு கூட்டாக செய்து காட்டியதாக சொல்லப்படவில்லை. அதற்கு பிறகு ஹலீஃபா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்திலும் மனிதர்கள் அவ்வப்போது சில சில பேர் சஹாபிகள் ஒன்றாக தொழுது கொண்டார்களே தவிர பொதுவான ஒரு ஜமாத்தாக நடைபெறவில்லை. அவரது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் தான் இது பொதுவான ஒரு ஜமாத்தாக ஆக்கப்பட்டது. எது எப்படி இருந்த போதிலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் அவர்களின் தோழர்களான தாபியின்களும் மிகவும் தம்மை ஈடுபடுத்தி வற்புறுத்தி வரிந்து கட்டிக்கொண்டு செய்த ஒரு வணக்கம் ரமபான் காலத்தில் தராவீஹ் வணக்கம். அந்த வணக்கத்தை நீங்கள் செய்து விட்டிருக்கிறீர்கள் என்ற வகையிலே அல்லாஹ் நிச்சயமாக உங்களின் பாவங்களை மன்னிப்பான், மன்னித்து விட்டான் என்று உறுதி கொள்ளுங்கள். அல்லாஹ் நபி அவர்கள் சொன்னது போன்று எவர் ரமபானில் இரவில் இபாதத் செய்வாரோ வணக்கம் புரிவாரோ அவரின் பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று சொல்லிவிட்டார்கள். இதற்கு பிறகு நமக்கு சந்தேகம், நமக்கு ஐயம் தேவையில்லை. அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நமது பாவங்களை மன்னித்து விட்டான் என்று உறுதி கொள்வோம். அதிலும் நாம் இன்று இருக்கின்ற இரவு இருக்கின்றது, இது ரமபானின் 27 இரவு. நபி அவர்கள் 3 இரவுகள் தொழுததாக சொன்னதில் 27 இரவு எப்படி தெரியுமா தொழுதார்கள்? 23 இரவு தொழுத தொழுகை மூன்றில் ஒரு பகுதி, இரவின் மூன்றில் ஒரு பகுதி முடியும் வரை தொழுதார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 25 இரவு தொழுத தராவீஹ் தொழுகை இரவின் அரை பகுதி முடியும் வரை தொழுதார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ரமபானின் 27 தினம் அவர்கள் தொழுத தொழுகை எப்படி தொழுதார்கள் தெரியுமா? இன்று இருக்கக்கூடிய 27 தினம் போல எப்படி தொழுதார்கள் தெரியுமா? அதனை தகவல் தருகிற சஹாபிகள் சொல்கிறார்கள், சஹர் உணவு நமக்கு தப்பி போய்விடுமோ என்று பயப்படுகிற அளவுக்கு நமக்கு தொழுவித்தார்கள். அதாவது சஹர் உணவு இருக்கின்றது, சஹர் நேரம் இது, இரவின் இறுதி பகுதி சஹர் என்று அழைக்கப்படும். அல்லாஹ் சஹருடைய பன்மையாகிய அஸ்ஹார் என்பதை குர்ஆனிலே பயன்படுத்தும் போது அவர்கள் சஹர் வேளைகளில் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் பயந்து நடக்கக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அப்படி சொன்னான். சஹர் என்பது இரவின் இறுதி பகுதி, சுபுஹுக்கு முந்திய வேளை. நாம் சஹருக்கு எழும்புகிறோம், சஹர் செய்கிறோமே அந்த பகுதி, அந்த பகுதி வரைக்கும் நபி அவர்கள் தொழுவித்திருக்கிறார்கள் என்றால் இரவின் இறுதி பகுதி வரை அவர்களின் தொழுகை, தராவீஹ் தொழுகை நீடித்திருந்திருக்கிறது. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 27 இரவு தராவீஹை பற்றி வர்ணனை தருகிற அவர்களின் அருமை தோழர்கள், சஹர் உணவு நமக்கு தப்பி போய்விடுமோ என்று நாம் பயப்படுகிற அளவு நமக்கு தொழுவித்தார்கள் என்று கூறுகிறார்கள். அது 27வது தினம் இரவு அவர்கள் தொழுவித்த தொழுகைக்கு ஏற்பாடு என்ன தெரியுமா? அவர்களுடைய ஏற்பாடு அவர்களின் மனைவியர், அவர்களின் குடும்பத்தவர், எல்லா மனிதர்களையும் அழைத்துக் கொண்டு தொழுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, அப்படியான ஒரு இரவில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 27வது இரவு மிக முக்கியமான ஒரு இரவு. அந்த இரவில் நாம் தராவீஹை தொழுதிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது லைலத்துல் கத்ராக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை தர வேண்டும். 27 இருக்கின்றதே, ரமபானின் ஒற்றைப்படை இறுதிப்பத்தில் ஒற்றைப்படைகளிலும் மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒற்றைப்படையான இரவு லைலத்துல் கத்ர் இருக்கும் என்று. அதனால் தான் அதிகமான அறிஞர்கள் அர்ஜல் லயாலி ரமபானின் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இருப்பதாக சொல்லுகிறோமே, ஹதீஸ்களிலே படிக்கிறோமே, அதிலும் 27 இருப்பதாக அதிகம் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவத்தை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரின் அடையாளங்களை சொல்லி தந்தார்கள். அந்த இரவு அமைதியாக இருக்கும். அது சூரா அல் கத்ரிலும் அல்லாஹ் சொன்னான், சலாமுன், அது அமைதியாக இருக்கும், சாந்தமான ஒரு இரவாக இருக்கும். அதன் சீதோஷ்ண நிலை சூடாகவும் இருக்காது, குளிராகவும் இருக்காது. தட்ப வெப்பநிலை நடு மத்தியமமானதாக இருக்கும். காற்று உரமாக இருக்க மாட்டாது. அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இரவு என்ற வகையிலே விளக்கம் சொல்லப்பட்டுள்ளது. இதையெல்லாம் கண்டு அடுத்த நாள் காலையிலே, அதாவது அந்த இரவின் அடுத்த நாள் சூரியன் உதயமாகின்ற வேளையிலே சூரியனுக்கு கதிர் இருக்க மாட்டாது. சூரியனுக்கு கதிர் இருக்க மாட்டாது. ஒரு மிகவும் கடுமையான சூடான சூரியனாக இருக்க மாட்டாது என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரின் இரவும் அடுத்த நாள் காலையிலும் உள்ள அடையாளங்களை சொல்லி தந்தார்கள். இதனை அனுபவித்த அவர்களின் தோழர்கள், அவர்களுக்கு பின் வந்தவர்கள் 27, 23 ஆகிய இரண்டு இரவுகளை அடிக்கடி சொல்லியுள்ளதை படிக்கிறோம். 23வது இரவும் 27வது இரவும். 23 நம்மை விட்டு போய்விட்டது. 27 இருக்கிறோம். அதிகமான அறிஞர்கள் ஹஜ்ரத் உபைய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இரு தோழர்களும் நபி தோழர்களும் சொல்வது போல் 27 அவர்களுடைய அனுபவத்தின் படி அதிகம் கண்ட ஒரு லைலத்துல் கத்ர் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் சகல முஸ்லிம்களுக்கும் லைலத்துல் கத்ரை இந்த ரமபானில் அடைய பெறும் பாக்கியத்தை தருவானாக. நாம் அப்படியான ஒரு இரவிலே இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யோம். அன்புள்ளவர்களே, பிரியமானவர்களே, மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பி, எவர் லைலத்துல் கத்ரில் வணங்குகிறாரோ, நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் ஆசையோடும் வணங்குகிறாரோ, அவரின் பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பொதுவாக ரமபானின் இரவு வணக்கத்திற்கும் நபி அவர்கள் இதனை சொன்னார்கள். எவர் நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்பு ஆசையோடும் வணக்கம் புரிவாரோ ரமபானின் இரவுகளில், அவருக்கு பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று சொன்னது போல ரமபானின் லைலத்துல் கத்ருக்கும் இதே விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகவே நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் ரமபானின் இரவு வணக்கம். அதிலும் ரமபானின் இறுதி பகுதியில் இருக்கிறோம். மிகவும் விசேடமான பகுதி. அதிலும் 27வது இரவு ஒற்றைப்படையான இரவுகளிலும் லைலத்துல் கத்ர் இருப்பதாக எதிர்பார்க்கப்படக்கூடிய, பலர் சஹாபிகள் உட்பட அனுபவித்துக் கண்ட ஒரு இரவில் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார் என்பதை படித்துக் கொள்வதற்காக வேண்டி சொல்கிறேன். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, மன் ஸல்ல அல்இஷா ஃபி ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல், எவர் இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுவாரோ அவர் இரவு அரைவாசி வணக்கம் புரிந்தவர் போல, வமன் ஸல்ல ஸுப்ஹ ஃபி ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா காம லைல குல்லா, எவர் இஷாவை ஜமாஅத்தாக தொழுதது போல் அன்றைய காலை சுபுஹை ஜமாஅத்தாக தொழுவாரோ அவர் அந்த இரவு முழுமையாக இபாதத் செய்வது வணக்கம் புரிந்தது போல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதன் விளக்கம் என்னவென்றால், ஒரு இரவில் இஷா தொழுகையை ஜமாஅத்தாக தொழுது முடித்துவிட்டு அன்று அடுத்து வரக்கூடிய காலை சுபுஹ் தொழுகையின் ஜமாஅத்தாக தொழுதவருக்கு அந்த இரவு பூராக வணங்கிய நன்மை கொடுக்கப்படும். ஆனால் இரவிலே அவர் ஒன்றும் செய்திருக்க மாட்டார். உதாரணத்துக்கு செய்திருந்தாலும் அது வேறு. ஆனால் அவர் ஒன்றுமே செய்யவில்லை என்றாலும் இஷா தொழுகையையும் சுபுஹ் தொழுகையையும் ஒரே இரவில் ஒன்றாக செய்து கொண்டவருக்கு ஜமாஅத்தாக இரவு முழுவதும் இபாதத் செய்த நன்மை கொடுக்கப்படுகிறது என்ற ஹதீஸை விளக்குகிற ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதர் இந்த வேலையை செய்கிறார், அது லைலத்துல் கத்ரில் நடைபெற்று விட்டது என்றால், அந்த லைலத்துல் கத்ரில் அவர் எந்த வணக்கமும் செய்யாவிட்டாலும் லைலத்துல் கத்ரில் அவர் முழுமையாக வணங்கியதற்கான கூலி கொடுக்கப்படும். அவர் இஷாவையும் சுபுகையும் அன்று இரவும் காலையும் ஜமாத்தோடு சொல்கிறார் என்ற வகையில் புரியுதா நான் பேசுறது? விளங்கி பண்ணீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகத்தான் சொன்னார்கள், ரமபான் காலத்தை பற்றி சொல்லவில்லை, லைலத்துல் கத்ரி நிறைவை வைத்து சொல்லவில்லை. எவர் இஷா தொழுகையை ஜமாத்தாக சொல்கிறார், அடுத்த நாள் காலை சுபுஹ் தொழுகையையும் ஜமாத்தாக சொல்கிறார் என்றால் அவர் அந்த இரவு முழுமையாக வணக்கம் செய்த நன்மை அவருக்கு கொடுக்கப்படும். அவர் ஒன்றும் செய்கிறாரோ இல்லையோ, அந்த இரவு அபாதத்திலே கழிக்கிறாரோ இல்லையோ, அது வேறு விஷயம். இதே வேலையை அவர் செய்கிறார் ரமபானின் இறுதிப்பத்தில், அதுவும் ஒற்றைப்படை ஒன்றில் செய்துவிட்டார். அது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, லைலத்துல் கத்ருடைய அடையாளங்களை வைத்து புரிந்து கொண்டாரோ இல்லையோ, அது வேறு விஷயம். அது லைலத்துல் கத்ராக இருந்து விட்டது. அவர் இஷா தொழுகையையும் சுபுஹ் தொழுகையையும் ஜமாத்தாக தொழுததை தவிர அன்று இரவு அவர் எதுவுமே செய்யவில்லை என்றாலும் அன்று இரவு முழுமையாக வணக்கம் செய்த கூலி லைலத்துல் கத்ருக்குரிய கூலி. ஆயிரம் மாதங்கள் லைலத்துல் கத்ர் இல்லாத காலத்திலே அவர் செய்தால் என்ன நன்மை கொடுக்கப்படும் அந்த இபாதத்துகளுக்கு, அதை விட சிறந்த கூலி அவருக்கு கொடுக்கப்படும். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பாற்பட்டது என்ற வகையிலே ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு விளக்கம் சொல்லித் தந்திருக்கிறார்கள். அன்பர்களே, பிரியமானவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, இப்படி எங்களுக்கு அல்லாஹ்வுத்தான நல்ல சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான், நல்ல சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அந்த ஹதீஸை படித்தால் லைலத்துல் கத்ரை தினசரி நாம் அனுபவிக்கலாம். நமக்கு என்ன தெரியும், லைலத்துல் கத்ர் அது ரமபானில் இறுதிப்பத்தில் ஒற்றைப்படை இரவில் நாம் முயற்சி செய்து அடைந்து கொள்ள வேண்டியது, அதுதான் உண்மை. வேறெங்கும் லைலத்துல் கத்ர் கிடையாது. ஆனால் கருணையாளனான அல்லாஹ் லைலத்துல் கத்ரை தினசரி அனுபவிப்பதற்கு நமக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். அதற்கு நாம் செய்ய வேண்டிய பிரயத்தனம் என்ன, நான்கு ரக்காத்துகள் தொழ வேண்டும். அந்த நான்கு ரக்காத்துகளையும் தொழுவதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது, இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு தொழ வேண்டும். தொழுது விட்டு மஸ்ஜிதில் இருந்து வெளியேறுவதற்கு முன் நான்கு ரக்காத்துகள் தொழ வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், இஷா தொழுகையை ஜமாஅத்தோடு மஸ்ஜிதில் தொழ வேண்டும். தொழுது விட்டு மஸ்ஜிதில் இருந்து வெளியேறுவதற்கு முன் நான்கு ரக்காத்துகள் தொழ வேண்டும். அது இஷாவுடைய சுன்னத் அல்ல, இஷாவுடைய சுன்னத் பிந்திய சுன்னத் இரண்டு ரக்காத்துகள், அது வேறு. ஆனால் நான்கு ரக்காத்துகள் தொழ வேண்டும், இஷாவை போல தொழ வேண்டும். அதாவது நான்கு ரக்காத்துகளும் ஒரு சலாமில் தொழுது முடிக்க வேண்டும். எவர் அப்படி செய்வாரோ அது லைலத்துல் கத்ருக்கு நிகரானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் ஸல்லல் இஷா ஃபி ஜமாஅத்தின் وصلى اربع ركعات قبل ان يخرج من المسجد كان كعيد ليله القدر دار الارمين عليهم صلى الله عليه وسلم يبر இஷாவை ஜமாஅத்தாக தொழுது மஸ்ஜிதிலிருந்து வெளியேறுவதற்கு முன் நான்கு ரக்காத்துகள் தொழுவாரோ அது லைலத்துல் கத்ருக்கு நிகரானது போல என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்வோமா தினசரி? தினசரி நமக்கு லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் கிடைக்கும். இது ஒன்றும் பெரிய விவகாரம் அல்ல. ஆனால் நம்மில் பல பேருக்கு அறியாத ஒரு சுன்னத், நாம் பல பேர் அறியாத ஒரு சுன்னத். ஆகவே இந்த ஹதீஸ் பலவாறாக வந்திருக்கிறது. இந்த தொழுகை எப்படி என்பதை பற்றி பலவாறாக ஹதீஸில் வந்திருக்கிறது. ஊக்குவிக்கப்பட்ட ஒரு தொழுகை நம்மில் பல பேர் அறிவதும் இல்லை. ஆனால் இதனை நாம் செய்து வருவோம் என்றால் தினசரி லைலத்துல் கத்ர் வருடத்தின் 12 மாதங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்றால் லைலத்துல் கத்ரின் நன்மை நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, அருமை தோழர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுத்தஆலா நன்மைகளை நமக்கு ரமபானில் அதிகம் அதிகம் செய்து கொள்வதற்கு ஊக்குவித்து அவற்றுக்கான கூலிகளை அபரிமிதமாக அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கிற அதே வேளை ரமபான் அல்லாத காலத்திலும் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை செய்து அவனை நெருங்கி அவனிடமிருந்து கூலிகளை அள்ளி அள்ளி பெற்றுக் கொள்வதற்கு சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். ஆகவே நாம் இருக்கக்கூடிய காலத்தையும் நன்கு பயன்படுத்திக் கொள்வோம். இருக்கிற காலத்தை விட்டுவிட்டு இது போல ஒரு காலம் இன்னும் 11 மாதங்கள் கழித்து வருவதற்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட 11 மாத காலங்களும் நமக்கு ஒன்றும் நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்கு குறைவான ஒரு காலம் அல்ல. ஆனால் நிறைய நன்மைகள் கொடுக்கப்படுகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குறைந்து போகாத இரு பெருநாள் மாதங்கள், குறைந்து போகாத இரு பெருநாள் மாதங்கள், ரமபானு வதுல் ஹிஜ்ஜா, ரமபானும் துல் ஹிஜ்ஜாவும் என்று சொன்னார்கள். குறைந்து போகாத இரு பெருநாள் மாதங்கள், ஒன்று ரமபான் மற்றது துல் ஹிஜ்ஜா. இப்படி சொல்லும் போது நமக்கு ஒரு கேள்வி வரும், இரண்டு பெருநாட்கள் இருக்கின்றன, ஒன்று ஈதுல் ஃபித்ர் மற்றது ஈதுல் அத்ஹா. ரமபான் மாதத்தில் என்ன பெருநாள் இருக்கிறது? அது பெருநாள் மாதம் என்பதற்கு ஷவ்வால் மாதம் என்று சொன்னால் தப்பில்லை. துல் ஹிஜ்ஜா என்பது சரியாக இருக்கிறது என்றால் துல் ஹிஜ்ஜாவிலே ஹஜ் பெருநாள் ஈதுல் அத்ஹா இருக்கிறது. குறையாத இரு பெருநாள் மாதங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்களே, அதில் சொல்லிவிட்டு ரமபானும் துல் ஹிஜ்ஜாவும் என்று சொல்வதில் ரமபானில் என்ன பெருநாள் இருக்கிறது? உண்மை அதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? ரமபானை அடுத்து உடனடியாக நாம் சந்திக்கிற முதல் நாள் இருக்கிறதே சவ்வாலின் முதல் நாள், அது ஒரு பெருநாள். எனவே தான் அந்த நாளை நபி அவர்கள் ரமபானோடு சேர்ந்தது போன்ற கணித்து சொல்கிறார்கள். அதாவது அது சவ்வால் மாதத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு அருகதையானது ரமபானோடு சேர்த்து பார்க்கும் போது. ஏனென்றால் ஒரு மாத காலமாக நீங்கள் கடும் பிரயத்தனம் செய்து படாத பாடுபட்டு, இரவென்ன பகல் என்ன, குளிர் என்ன சூடு என்ன, வெயில் என்ன மழை என்ன, உங்களுடைய வேலைகள் என்ன சோலைகள் என்ன, உங்களுடைய ஓய்வு என்ன, இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாது உங்களுடைய மேனியை வருத்தி உங்களுடைய உடலால் கஷ்டப்பட்டு உழைக்கிறது போல அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி அமல்கள் செய்து உழைக்கிறீர்கள் இந்த மாதத்தில், அதுக்கு ஒரு சந்தோஷமாக தருகிற பெருநாள். அது அடுத்த மாதத்தில் இருந்தாலும் அது நீங்கள் உழைத்த மாதத்துக்கு சொந்தமானது போல என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் குறைந்து போகாத இரு பெருநாள் மாதங்கள். சரி, இருக்கட்டும், குறைந்து போகாத இரு பெருநாள் மாதங்கள் என்றால் என்ன தெரியுமா சகோதரர்களே? அதுக்கு இரண்டு மூன்று வகையான விளக்கங்கள் அன்புக்குரிய இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக பெரும்பாலும் எல்லா அறிஞர்களும் சொல்லுகிற விளக்கம் தான் கூலி குறைந்து போகாத இரண்டு மாதங்கள். கூலி குறைந்து போகாத இரண்டு மாதங்கள், அது ஒன்று ரமபான் மற்றது துல் ஹிஜ்ஜா. கூலி குறைந்து போகாத இரு பெருநாள் மாதங்கள். ரமபானில் அல்லாஹ் ஏனைய காலங்களில் போலல்ல கூலிகளை அள்ளி அள்ளி கொடுக்கிறார், அது போலவே துல் ஹிஜ்ஜா மாதத்திலும் அல்லாஹ் கூலிகளை அள்ளி அள்ளி கொடுக்கிறார். அந்த ரமபானிலும் நாம் இருக்கிற காலம் இருக்கிறதே இறுதி பத்து, அந்த ரமபானின் மிக விசேடமான பகுதி. ஒரு வருடத்தின் ஒரு வருடம் சுமார் 355 நாட்கள் இஸ்லாமிய முறைப்படி, கலண்டர் முறைப்படி. ஒரு வருடத்தின் நாட்களில் மிகவும் சிறந்த நாள் அல்லது நாட்கள் பகுதி என்று கேள்விக்கு அறிஞர்கள் ஆய்வு நடத்தி முடிவு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சாரார் சொல்லுவதுண்டு ரமபானின் இறுதி பத்து நாட்கள் என்று, இன்னும் ஒரு சாரார் சொல்வதுண்டு துல் ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் பத்து நாட்கள் என்று. ஏனென்றால் துல் ஹிஜ்ஜா மாதத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் முதல் பத்து நாட்களை பற்றி சொல்லும் போது மாமின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாம் என்றார்கள். அல்லாஹ்வுக்கு அமல், நல் அமல் மிகவும் விருப்பமான நாட்கள், இந்த நாட்களை விட வேறு நாட்கள் இல்லை என்று சொன்னார்கள். அது எந்த நாட்கள்? துல் ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் பத்து நாட்கள். அதனை வைத்து சில அறிஞர்கள் ஒரு வருடத்தின் நாட்களில் மிகவும் சிறந்த உயர்ந்த நாட்கள் துல் ஹிஜ்ஜாவின் முதல் பத்து நாட்கள் என்று சொல்வார்கள். இன்னும் சில அறிஞர்கள் இல்லை, ரமபானின் இறுதி பத்து நாட்கள், ஏனென்றால் அதில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்று சொல்வார்கள். மூன்றாவது ஒரு கருத்து இருக்கிறது, அது மிகவும் ரெண்டு கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு கருத்து. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஒரு நாள் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல இரவும் பகலும் சேர்ந்தது. ஒரு நாளின் பகல் பகுதிகளில் சிறந்தது துல்ஹிஜ்ஜா மாதத்தின் பகல் பகுதி, முதல் பத்து நாட்களின் பகல் பகுதி, ஒரு நாளின் இரவுகளில் சிறந்தது ரமபான் மாதத்தின் இறுதிப்பத்தின் இரவு பகுதிகள். ஏனென்றால் ரமபானின் இறுதிப்பத்தின் இரவு பகுதியில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது. துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் பத்தின் பகலில்தான் அரஃபாத் இருக்கிறது, அரஃபாத்திடம் இருக்கிறது. எனவே இப்படி விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இருக்கிற பகுதி இருக்கிறது, அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, ஒரு வருடத்தின் மிகச்சிறந்த காலப்பகுதியின் இரவு பகுதி உள்ள நாளிலே இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, ஒரு மனிதன் ஒரு மாத காலம் கஷ்டப்பட்டு இறுதிப்பத்தில் மிகவுமே கஷ்டப்பட்டு முடிந்ததற்கு பின் அவன் சந்திப்பது ஒரு பிறநாள். அல்லாஹ் அப்படித்தான் தந்திருக்கிறான். அதே போல துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் பத்து நாட்களில் முதல் ஒன்பது நாட்கள் அரஃபா நாள் வரைக்கும் அந்த நாள் உட்பட நிறைய அமல் செய்துவிட்டு, கஷ்டப்பட்டு பிரயத்தனம் செய்து அமல் செய்துவிட்டு அவன் சந்திப்பதும் ஈதுல் அதுஹா என்ற ஒரு பெருநாளை தான். அல்லாஹ் உலகத்திலே நிறைய அமல்கள் செய்யுங்கள் என்று ஊக்குவித்து நம்மை ஈடுபடுத்திவிட்டு தன்னிடத்திலே வந்து சந்தோஷப்பட்டு கூலிகளை அள்ளிக்கொள்ள வேண்டும் என்று நியதியை வைத்திருந்த போதிலும் உலகத்திலும் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இரண்டு பெருநாட்களை உடனுக்குடன் தருகிறான். நீங்கள் அதிகம் அமல் செய்து கஷ்டப்பட்டு பத்து நாட்களை போக்கிவிட்டு அல்லது ஒன்பது நாட்களை போக்கிவிட்டு நீங்கள் சந்திப்பது ஒரு பெருநாள் ஈதுல் ஃபித்ர். அதே போல ரமபான் மாதத்துக்கு அடுத்த மாதத்துக்கு வரக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் ஒன்பது நாட்கள் கஷ்டப்பட்டு அமல் செய்துவிட்டு நீங்கள் சந்திப்பதும் ஒரு பெருநாள் ஈதுல் அதுஹா. அல்லாஹ் தஆலா கஷ்டப்பட்டு பிரயத்தனம் செய்து அமல் செய்த பிறகு தன்னிடத்திலே வந்த அதற்குரிய கூலியை பெற்றுக் கொள்வதற்குரிய நியதியை வைத்திருந்த போதிலும் உலகத்திலேயே அந்த சந்தோஷத்தை ஓரளவு அனுபவிக்க வேண்டும் என்று நமக்கு விரும்புகிறான். இது அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் பாற்பட்டது. இன்னும் சொல்ல போனால் தினசரி நாம் நோன்பு வைக்கிறோமே சகோதரர்களே, நோன்பு வைப்பவர்களுக்கு இறந்து சந்தோஷம் இருக்கின்றது என்று படிக்கிறோமே, படிக்கிறோமா இல்லையா, படிக்கிறோமா இல்லையா? நோன்பு வைப்பவர்களுக்கு இரண்டு சந்தோஷங்கள். தம்பி சொல்லுங்க பாப்போம், எத்தனை சந்தோஷம், என்னென்ன சந்தோஷம் யாராவது சொல்லுங்க. நோன்பு வைப்பவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கின்றன என்று சொன்னார்கள். யாராவது சொல்லுங்க இரண்டு மகிழ்ச்சிகளை. என்ன ஒருவரும் பேசுறீங்க இல்ல? நோன்பு திறக்கும் போது ஏற்படுகிற ஒரு மகிழ்ச்சி, அடுத்த மகிழ்ச்சி அல்லாஹ்வை சந்திக்கிற போதும் ஏற்படுகிற மகிழ்ச்சி. சரி, நோன்பு திறக்கும் போது அவனுக்கு ஏன் மகிழ்ச்சி வருகிறது? அவன் நோன்பை திறப்பதனால் மகிழ்ச்சி வருகிறது. காலையில் இருந்து எத்தனை மணிச்சாலும் நாங்கள் நோன்பு வைக்கிறோம், பத்து இல எத்தனை மணிச்சாலும், இப்ப நாலரைக்கு அசுபு வருது, நாலரை, ஆறரை, அஞ்சரை, கிட்டத்தட்ட பதினாலு மணிச்சாலும் இல்லையா, பதினான்கு மணிச்சாலங்கள் பசித்து இருக்கிறோம், தாகித்து இருக்கிறோம். பசித்து தாகித்து களைத்து போய் இருக்கக்கூடிய நமக்கு ஆறரை ஆகும் போது சூரியன் அஸ்தமிப்பதற்கு நெருங்க நெருங்க அதே நேரத்தில் பேரித்தம் பழத்துக்கு அருகே, தண்ணீருக்கு அருகே, கஞ்சிக்கு அருகே அமர்ந்து விட்டால் நமக்கு இயல்பாகவே ஒரு மகிழ்ச்சியா இல்லையா? அந்த மகிழ்ச்சியைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நோன்பு துறப்பதனால் ஏற்படுகிற மகிழ்ச்சி. அடுத்த மகிழ்ச்சி ஒன்று இருக்கிறது, நோன்பு வைத்ததனால் அவனுக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி. அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிற நோன்புக்காக கொடுக்கிற நன்மைகளை அவனிடத்தில் இருந்து, அல்லாஹ்விடத்தில் இருந்து பெற அவன் சந்தோஷப்பட்டுக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் என்னிடத்திலே வந்து உனது நோன்புக்கான நன்மைகளை பெற்று நீ மகிழ்ச்சி பெறுவதற்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம், அது மிகப்பெரிய சந்தர்ப்பம். அதற்கு முன் தினசரி நீ நோன்பு வைத்து முடித்து நோன்பை துறக்கிற போதும் ஒரு சந்தோஷம் இருக்கட்டும். அல்லாஹ் நம் மீது இரக்கம் உள்ளவன். பதினான்கு மணித்தியாலங்கள், சில நாடுகளிலே தெரியுமா சகோதரர்களே, பதினைந்து பதினாறு மணித்தியாலங்கள், யூகேக்கு இப்ப பதினெட்டு மணித்தியாலங்கள். எத்தனை மணித்தியாலம்? பூர்வ முயற்சி பார்த்தீர்கள், ஐஸ்லேண்டிலே இருபத்தி இரண்டு மணித்தியாலங்கள். ஐஸ்லேண்ட் இருக்கிற கிரீக்கோட சேர்ந்த பகுதி, ஐஸ்லேண்ட் நாடு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இருபத்தி ரெண்டு மணித்தியாலங்கள், இரவின் மொத்த காலமே இரண்டு மணித்தியாலங்கள் தான் அவர்களுக்கு. சூரியன் அஸ்தமித்து சுபுகாகுவது இரண்டு மணித்தியாலங்களுக்குள், சரியா? இருபத்தி ரெண்டு மணித்தியாலங்கள் அங்கே மனிதர்கள் நோன்பு வைக்கிறார்கள். அல்லாஹ் நம் மீது கருணை உள்ளவன். 12 மனத்தியாளங்கள், இன்னும் 10 மனத்தியாளங்கள் நம்மை விட கூடுதலாக நோன்பு வைக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நோன்பு துறக்கும் போது எப்படி மகிழ்ச்சி இருக்கும்! 12 மனத்தியாளம் எங்களுக்கு ஓரளவு களைப்பாகி பசித்து தாகம் ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் வருகிற சந்தோஷம் அவர்களுக்கு 2-3 மடங்குகளாக இருக்குமா இல்லையா? என்ன இருக்குமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எப்படி தெரியுமா சொன்னார்கள், வலிஸ்ஸாயிமி ஃபர்ஹதானி யஃப்ரஹுஹுமா, நோன்பாளிக்கு அவன் படுகிற 2 சந்தோஷங்கள் இருக்கின்றன. இந்த ஹதீஸை அதிகமானவர்கள் மொழிபெயர்க்கும் போது சுருக்கி மொழிபெயர்ப்பது உண்டு. நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கின்றன என்று சொல்வார்கள். அப்படி நபி அவர்கள் சொல்லவில்லை, வலிஸ்ஸாயிமி ஃபர்ஹதானி, நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கின்றன என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. தொடர்ந்து சொன்னார்கள், யஃப்ரஹுஹுமா, அந்த 2 சந்தோஷங்களும் அவன் படுகிற 2 சந்தோஷங்கள். நோன்பாளிக்கு அவன் படுகிற 2 சந்தோஷங்கள், வேறு யாரும் அந்த சந்தோஷத்திலே கூட்டு கிடையாது. இவர் இந்த சின்ன பையன் பரீட்சையிலே நல்ல பெரு பேர்கள் எடுத்து விட்டால் அவருக்கு மட்டுமே சந்தோஷமா, பெற்றோருக்கும் சந்தோஷமா? அவருடைய பெற்றோருக்கும் சந்தோஷம் தானே, அவருடைய குடும்பத்தவர்களுக்கு சந்தோஷம். அவரை படிப்பித்து நன்முறையில் பெருபேர்கள் பெறுவதற்கு ஊக்குவித்து ஆளாக்கிவிட்ட ஆசிரியர்களுக்கு சந்தோஷம், பாடசாலைக்கு சந்தோஷம். இவர் கல்யாணம் முடிக்கிறார், ஒரு வாலிபர். அவர் யோசிக்கிறார், இன்னும் சின்ன வயசு நம்ம கல்யாணம் முடிக்கிறாங்க. ஒரு வாலிபர் கல்யாணம் முடிக்கிறார், அவருக்கு மட்டும் சந்தோஷமா அது? அவருடைய பெற்றோருக்கும் சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம். அவருடைய நண்பர்களுக்கு சந்தோஷம், சகோதர சகோதரர்களுக்கு சந்தோஷம், சரியா? ஆனால் ஒரு மனிதர் நோன்பு வைத்திருக்கிறார். அந்த ஹதீஸை நன்கு படியுங்கள். நபி அவர்களின் வார்த்தைகளில் 100,000 வீதம் விளக்கங்கள் இருக்கும், அமிழ்ந்து இருக்கும் விளக்கங்கள். நபி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நோன்பாளிக்கு அவன் படுகிற 2 சந்தோஷங்கள். இதை நன்றாக விளங்குவதாயின், நோன்பாளி நோன்பு திறப்பதற்கு அமர்ந்திருக்கிறார், அதே நேரத்தில் நோன்பு பிடிக்காத ஒருவரும் அவரோடு இருக்கிறார். நோன்பு திறக்கும் நேரத்தில் அவரோடு சேர்ந்து கொள்கிறார். நம்ம ஊர்ல இப்ப நடக்குது தானே, போலீஸ்காரனையும் கொண்டு வந்து நோன்பு திறக்க வைக்கிறாங்க, அப்படித்தானே செய்யறாங்க என்ன இல்லையா? அவன் பண்டா சில்வா, அவன் 5 மணிக்கு சமோசா தான் வந்திருப்பான், 6:30க்கு இன்னொரு சமோசா, அப்படித்தானே? 5:30க்கு டீ குடிச்சிட்டு வந்திருப்பான், 6:30க்கு ஒரு கஞ்சி. அவனுக்கு ஏதாவது சந்தோஷம் வருமா அதை பார்க்கும் போது? வந்தாலும் 12 மணித்தியானங்கள் பசித்து தாகித்திருக்கிற ஒரு மனிதனுடைய வாயிலே போவதற்கு இருக்கக்கூடிய அந்த உணவு பதார்த்தங்களை பார்த்து வருகிற அந்த நோன்பாளிக்கு வருகிற சந்தோஷம். அப்ப அரை மணித்தியானத்துக்கு முன்னுக்கு வயிறு நிறைய புடைக்க குடித்து விட்டு திண்டு விட்டு வந்திருக்கிற அந்த நோன்பாளி அல்லாதவருக்கு வருமா? என்ன பேசுறீங்க, இல்ல வருமா? வராது. அதுதான் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நோன்பாளிக்கு அவன் மட்டும் படுகிற என்று சந்தோஷங்கள். அவனோடு நோன்பு இல்லாதவன் இருந்தால் அவனுக்கு அந்த சந்தோஷம் இருக்காது, அவன் படுகிற மாதிரி இருக்காது. எனவே ஹதீஸை சரியாக மொழிபெயர்க்க வேண்டும். நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் என்று சொல்வது கூடாது, நோன்பாளிக்கு அவன் படுகிற 2 சந்தோஷங்கள் இருக்கின்றன. அந்த சந்தோஷத்தில் நோன்பாளி அல்லாதவர் கூட்டாகவே முடியாதவனோடு. ஆகவே அன்பர்களே, பிரியமானவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நான் ஏன் இதனை விவரமாக சொல்கிறேன் என்றால், நாம் செய்கிற இபாதத்துகள், குறிப்பாக ரமபான் மாதத்தில் கஷ்டப்பட்டு செய்கிற இபாதத்துகள், இரவில் இருக்கலாம் பகலில் இருக்கலாம், இவற்றுக்கான கூலிகளை நிச்சயமாக அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான், அவற்றை தருவான், சந்தேகப்படக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அல்லாஹ் அவற்றில் கொஞ்ச சந்தோஷத்தை இந்த உலகத்திலே அனுபவிப்பதற்கு தருகிறான். தினசரி நோன்பு வைத்து விட்டு மாலை நேரத்தில் நோன்பு திறக்கும் போது உனக்கு சந்தோஷம் வேண்டும், சந்தோஷத்தை எடுத்துக்கொள். 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் நீ கஷ்டப்பட்டு பாலில் நோன்பு வைத்தாய், இரவிலே எனக்காகவே நீ விழித்து வணங்கினாய், இஸ்திக்ஃபார் செய்தாய், தௌபா செய்தாய், துஆ செய்தாய், குர்ஆன் திலாவத்தில் ஈடுபட்டாய், ஏத்திகாப் செய்தாய், உனது நாவை அடக்கினாய், உனது புலன்களை அடக்கினாய், இவ்வளவும் செய்துவிட்டு உனக்கு 29 நாட்கள் பட்ட அந்த கஷ்டத்துக்கு சந்தோஷமாக ஒரு நாள் நீயும் உன் குடும்பமும் உன்னுடைய உறவுகளும் உன்னுடைய இரத்தங்களும் உன்னுடைய இரக்கங்களும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் மீது நமது உடல்களில் சந்தோஷத்தின் வெளிப்பாடை விரும்புகிறான். நமது இதயங்களில் மகிழ்ச்சி பொங்கி பிறவகிப்பதை அல்லாஹாலா இந்த உலகத்திலும் விரும்புகிறான். மறுபடியும் என்னிடத்திலே வந்து இந்த மகிழ்ச்சியை விட பன்மடங்கு கூடிய மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம், அது வேறு விஷயம். ஆனால் இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அன்புக்குரிய பிரியமானவர்களே, இப்படி நல்ல முறையில் அல்லாஹுவை நெருங்குவதற்கு தேவையான அபரிமிதமான கூலிகளை பெற்றுத்தரக்கூடிய அமல்களை பெற்றுக் கொள்வதற்கு செய்து கொள்வதற்குரிய சந்தர்ப்பம் தான் ஏனைய 11 மாதங்களுடனும் ஒப்பிட்டு பார்க்கும் போது நாம் இருக்கக்கூடிய ரமபான் காலமாக இருக்கிறது. ஆனால் இரண்டு நிபந்தனை இந்த அமல்களை செய்யும் போது, இதனை நன்கு கவனத்தில் கொள்ளுங்கள். நாம் எந்த அமல் செய்தாலும் சரிதான், ரமபானின் பகல் கோதிலில் நோன்பு வைத்தாலும் சரிதான், ரமபான் அல்லாத காலத்தில் நோன்பு வைத்தாலும் சரிதான், நீங்கள் தொழுகிறீர்களா, நோன்பு வைக்கிறீர்களா, ஜகாத் சதக்கா செய்கிறீர்களா, ஒன்றா ஹஜ்ஜு செய்கிறீர்களா, என்ன வேலை செய்தாலும் சரித்தான், என்ன அமல் செய்தாலும் சரித்தான், துஆவா இஸ்திக்பாரா தௌபாவா, அல்லாஹ் ரெண்டு நிபந்தனைகளை நம்மிடத்திலே வைத்திருக்கிறான். அது ஈமான், மற்றது இஹ்திசாப். ஒன்று நம்பிக்கை, மற்றது எதிர்பார்ப்பு. நம்பிக்கை என்பது என்ன? குறிப்பிட்டு நாம் செய்யக்கூடிய அந்த அமல் அது ஃபரூபாக இருந்தால் ஃபரூப் என்று நம்ப வேண்டும், சுன்னத்தாக இருந்தால் சுன்னத் என்று நம்பி செய்ய வேண்டும். நாம் இப்பொழுது செய்த முடித்த தராவி கடமை இருக்கிறது, இது சுன்னத்தான ஒரு இபாதத் என்று நம்பி செய்ய வேண்டும். அதற்கு முன் தொழுது முடித்த இஷா தொழுகி இருக்கிறது, அன்பு தாய்மார்களே சகோதரர்களே, அது ஃபரூப் என்று நம்பி செய்ய வேண்டும். இரண்டாவது, நாம் செய்கிற அந்த அமலுக்கு அல்லாஹ் வாக்களித்த கூலிகளை தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு செய்ய வேண்டும். இரண்டு நிபந்தனைகள், நாம் செய்கிற அமல் நம்பிக்கையோடு செய்யப்பட வேண்டும், அதாவது அது ஃபரூபா இருந்தால் ஃபரூப் என்று நம்பிக்கையோடு, சுன்னத்தா இருந்தால் சுன்னத் என்ற நம்பிக்கையோடு. இரண்டாவது, அல்லாஹ் வாக்களித்த கூலிகள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு செய்ய வேண்டும். அல்லாஹ் தந்தா தரட்டும், அல்லாஹ் சொன்னதுக்காக தொழுதேன். நபி அவர்கள் இஷாவுக்கு பிறகு நம்ம ரமபான் காலத்தில் தராவிகி தொழணும் சொல்லியிருக்கிறாங்க இரவுல, அதுக்கு அவனை சொல்லுகிறேன், கடமையை முடிப்போம், கடமையை கழிப்போம். அப்படி அல்ல, இதற்கு அல்லாஹ் வாக்களித்த நன்மைகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு செய்ய வேண்டும். இந்த இரண்டோடும் செய்தால் அல்லாஹாலா நிச்சயமாக நம்மிடத்தில் இருந்த அந்த அமலுக்குரிய பிறவி பலனை நமக்கு தந்து கொண்டிருக்கிறான், நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் ஈமானும் இஹ்திசாபும் சேர்த்துச் சொல்லப்பட்டுள்ளது. ரமபானில் நோன்பு வைப்பதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது என்ன சொன்னார்கள், எவர் ரமபானில் ஈமானோடும் இஹ்திசாபோடும், ரமபானில் நோன்பு வைப்பது ஃபர்து என்று நம்பியவராகவும் அதற்கு வாக்களித்த கூலிகள் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவராகவும் ரமபானில் நோன்பு வைப்பாரோ அவரின் பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்றார்கள். மன் காம ரமபான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹூ மா தக்கத்தம மின் தம்பி, எவர் ரமபானின் இரவில் வணங்குவது சுன்னத் என்று நம்பியவராகவும் அதற்கு அல்லாஹ் வாக்களித்த கூலிகள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவராகவும் இரவில் வணங்குவாரோ ரமபானில் அவரின் முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நெடுங்கிறார்கள். மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹூ மா தக்கத்தம மின் தம்பி, எவர் லைலத்துல் கத்ரில் அதில் வணங்குவது சுன்னத் என்று நம்பியவராகவும் வாக்களிக்கப்பட்ட கூலி அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்த்தவராகவும் வணங்குவாரோ அவரின் பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்கிறார்கள். மட்டுமல்ல, நாம் ஜனாசாக்களில் கலந்து கொள்கிறோமே, ஜனாசா நல்லடக்கத்தில் கலந்து கொள்கிறோம், தொழுவிப்பது அதில் கலந்து கொள்கிறோம், அடக்குவது அதில் கலந்து கொள்கிறோம். அங்கேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானையும் இஹ்திசாபையும் சொன்னார்கள். ஜனாசாவின் கடமை ஒன்றில் கலந்து கொள்வது ஃபர்து கிஃபாயா என்று நம்பியவராக அதற்கு வாக்களித்த கூலிகள் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவராக எவர் ஒரு முஸ்லிமின் ஜனாசாவை துயர்வாரோ, மனிதபா ஜனாசத்த முஸ்லிமின் ஈமானன் வஹ்திசாபன், இந்த ஹதீஸ்களை படியுங்கள் அருமை சகோதரர்களே சகோதரிகளே, எவர் அதனை செய்வாரோ ஈமானோடு இஹ்திசாபோடு, அவருக்கு அந்த ஜனாசாவில் தொழுவிச்சு அடக்கப்படும் வரை கலந்து கொண்டால் இரண்டு சீராத்துகள் நன்மை கிடைக்கும். பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு கீராத் என்பது உஹது மலை போல என்றார்கள். உஹது மலை எவ்வளவு பிரமாண்டமான பெரிய மலை என்பது தெரியும், பெண்ணாம் பெரிய மலை. அது போல இரண்டு மலைகள் நன்மைகள் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும், ஆனால் அவன் ஜனாசா அடக்கி முடிக்கப்படும் வரை கலந்து கொண்டிருக்க வேண்டும். ரெண்டு நிபந்தனை, அது தன் மீது ஃபர்து கிஃபாயா என்று நம்பிக்கையோடும், அதற்கு வாக்களிக்கப்பட்ட கூலிகள் தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஏற்பாட்டோடும் எதிர்பார்ப்போடும் கலந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு நாள் ஹஸரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண செல்கிறார்கள். வளமைக்கு மாற்றமாக நபி அவர்கள் உட்கார்ந்து தொழ பார்க்கிறார்கள். நபி அவர்கள் எப்பொழுதும் உஷாராக இருப்பவர்கள், நின்று தொழுபவர்கள். அவர்களுக்கு நின்று தொழ முடியாமல் அமர்ந்து தொழும் அளவுக்கு என்ன ஏற்பட்டிருக்கும் என்று ஆச்சரியத்தோடு பார்த்த அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது முடித்த பின் நபி அவர்களை பார்த்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நீங்கள் உட்கார்ந்து தொழ பார்க்கிறேனே என்று கேட்டார்கள். சொன்னார்கள் ஹவ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஜூ யா அபா ஹுரைரா, அபு ஹுரைராவை பசி என்றார். நபி அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த பசியின் கொடுமை, அவர்கள் முதுகை நிமிர்த்தி நின்று முடிக்க முடியாத அளவுக்கு அவர்களை அமர வைத்து விட்டது. தொழுவதற்கு கூட நிற்க முடியாதவர்களாக ஆகி போனார்கள். கேட்டவுடன் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, நபி அவர்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு நிலை ஏற்படுவதை கிஞ்சித்தும் சகித்துக் கொள்ள மாட்டார் ஒரு நபித்துவரர் சஹாபி. ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பித்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா தபக்கியா அபா ஹுரைரா, அபு ஹுரைராவை நீர் அழ வேண்டாம். ஃபஇன்ன ஷிட்டத்தல் ஹிஸாபி லா துஸீபுல் ஜாயிஅ இதா இஹ்தஸப். மறுமையின் விசாரணையின் கடுமை எல்லோருக்கும் இருக்கிறது. விசாரணை, மறுமையின் விசாரணையின் கடுமை உலகத்திலே பசியோடு இருக்க வேண்டி வந்த நேரத்திலே, அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ் எனக்கு வாக்களித்த கூலியை தர வேண்டும் என்ற ஆசை எதிர்பார்ப்போடு இஹ்திஸாபோடு எவராவது பசியில் இருந்தால் அந்த கடுமை அவருக்கு கிடைக்க மாட்டாது, அணுக மாட்டாது என்றார். அன்பர்களை, உண்ணுவதற்கு எதுவும் இல்லாமல் போய்விட்டது. பசி நம்மை கொடுமை, பசி கொடுமை வாட்டுகின்றது. நாம் அந்த நேரத்திலும் அல்லாஹ் பசியின் போது பொறுமையா இருந்தால் என்ன நமக்கு கூலி தருவானோ அதனை எனக்கு தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருப்போம் என்றால், இஹ்திஸாபதான் எதிர்பார்ப்போடு இருப்போம் என்றால், மறுமையின் கேள்வி கணக்கு இலேசாக இருக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை விடவும் நீங்கள் பூர்வ முயற்சி பார்ப்பீர்கள். அன்பு சகோதரர்களே, தாய்மார்கள் குறிப்பாக படியுங்கள் இந்த ஹதீஸை. இஹ்திஸாப், அல்லாஹ் தருகிறேன் என்று வாக்களித்ததை நாம் எதிர்பார்த்து ஒவ்வொரு அமலிலும் ஒவ்வொரு செயலிலும் நச்சையிலும் இருக்க வேண்டும் என்பதற்கு இன்னும் ஒன்றை படியுங்கள். ஆச்சரியமானது, நம்முடைய தாய்மார்களுக்கு நடப்பது, பிள்ளை சிசுவாக இருக்கும் போது கருவில இருக்கிற பிள்ளை குறை மாதத்தில் போய்விடுவது என்று மிஸ்கரி ஆகும் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். மிஸ்கரி அதாவது சாதாரணமாக எபோர்ட் பண்ணி, அதாவது சாதாரணமாக பிள்ளை இரண்டு மாதத்தில், மூன்று மாதத்தில், மூன்றரை மாதத்தில், நான்கு மாதத்தில் கருவிலிருந்து வெளிப்போவது உண்டு. இந்த குறைமாத குழந்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது விழுகட்டி என்று சொல்லுவோம், இந்த விழுகட்டியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். நாம் எல்லாம் சொல்லுவோமே இஸ்லாம் எல்லாவற்றையும் பேசுகிற ஒரு மார்க்கம் என்று, நாம் எதனை எத்தனை படித்திருக்கிறோம் சகோதரர்களே. நாம் எல்லாம் சொல்லுவது அடிக்கடி ஆளுவது முதல் ஆக்குவது வரைக்கும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது எல்லாம், அடுப்பும் கரை முதல் ஆட்சிபீடம் வரைக்கும் எல்லாம் சொல்லித் தந்திருக்கிறது என்று நாம் எத்தனை படித்திருக்கிறோம். ஒரு ஒரு பேச்சுக்கு நாம் சொல்லுவது உண்டு, நாம் ஆளுவதிலிருந்து அடுப்பும் கரை வரைக்கும் எத்தனையே படித்திருக்கிறோம். விழுகட்டியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். சந்தர்ப்பத்துக்காக இதனை படித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் வாக்களித்த கூலி எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு எதை செய்தாலும் செய்ய வேண்டும். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்ன ஸிக்கத லா யஜுரு உம்மஹு பிஸரரிஹி இலல் ஜன்னதி இதா இஹ்தஸபத். ஒரு தாய் அவளுடைய கருவில் இருந்த சிசு முழுமை அடைவதற்கு முன், காலம் முழுமை அடைவதற்கு முன் வெளியே போகிறது. இந்த விழுகட்டி அந்த குறிப்பிட்ட தாயை தனது தொப்புள் கொடையினால் இழுத்துக் கொண்டு போய் சுவனத்தில் கொண்டு போய்விடும் என்றார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை சொன்னார்கள், இதற்ற சபத்து, அந்த தாய் அந்த பெண் தனக்கு இப்படி நடந்த நேரத்திலே பொறுமை காத்தாள். ஐயோ, எதிர்பார்த்த குழந்தை போய்விட்டதே என்று அவள் கவலைப்படவில்லை, துன்பப்படவில்லை. அந்த நேரத்திலும் அல்லாஹ் இந்த விழுக்கட்டி என்னை சுவனத்திற்கு கொண்டு போய் வைப்பதற்கு காரணமாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே, அதனை அல்லாஹ் தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அவள் இருந்தாள். இதில் அவளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தனது கருவு பறிபோன நேரத்திலே அவள் இருப்பாள் என்று சொன்னால், அது உயர்ந்த எண்ணத்தோடு எதிர்பார்ப்போடு அவளை அந்த விழுக்கட்டி அந்த தொப்புள் கொடியால் இழுத்துக் கொண்டு போய் சூனத்தில் விடும் என்றார். அருமையானவர்களே, அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, இதற்கு பிறகு வேற என்ன விளக்கம் தேவை? நாம் செய்கிற எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு செய்ய வேண்டும், அல்லாஹ் கூலி தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு செய்ய வேண்டும். எது செய்தாலும் சரிதான், நல்ல அமல்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. நல்ல அமல் ஒன்று இரண்டு அல்ல சகோதரர்களே, சகோதரிகளே. நாம் தொழுவது மட்டும் தான் நல்ல அமல், நோன்பு வைப்பது மட்டும் தான் நல்ல அமல் என்று இல்லை, நிறைய அமல்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றன. நம்முடைய சாதாரண நடையிலே, நம்முடைய சாதாரண ஓட்டத்திலே, நம்முடைய சாதாரண சிந்தனையிலே, நம்முடைய வீண் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல, துன்யா சார்ந்த விஷயங்களிலும் நல்ல அமல்களுக்கு இடம் இருக்கின்றன. நல்ல அமல் என்றால் என்ன தெரியுமா அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, தோழர்களே, சகோதரிகளே? நல்ல அமல் என்றால் என்ன தெரியுமா? குல்லு அமலின் தக்லுசு ஃபீஹி நிய்யா லி ரப்பில் பரியா வயகூனு முவாஃபிகன் லி ஹதி சய்யிதில் பஷரியா சவாஉன் அகான லித்தீனிர் ரஃபீஇ அம் லித்துன்யத் தனியா. இதுதான் அமல் சாலி நல்ல அமலுக்குரிய விளக்கம். அதாவது, நாம் செய்கிற ஒரு வேலை அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற தூய எண்ணத்தோடும், அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை பிரகாரமும் இருக்கும் என்றால், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற தூய எண்ணம் இஹ்லாஸோடு செய்ய வேண்டும் அந்த வேலையை. அதை நபி அவர்கள் எப்படி செய்து காட்டினார்களோ அல்லது எப்படி செய்யும்படி சொன்னார்களோ அப்படி இருக்கும் என்றால், நாம் செய்கிற அந்த வேலை அது தீன் சார்ந்த ஒரு வேலையாக இருக்கலாம், துன்யா சார்ந்த ஒரு வேலையாக இருக்கலாம், அதெல்லாம் நல்ல அமல் தான். ஆதாரம் வேண்டுமா? நீங்கள்லாம் யோசிக்கிறீர்கள், என்ன துன்யா சார்ந்த வேலையும் நல்ல அமலா? ஆமாம், துன்யா சார்ந்த வேலையும் நல்ல அமலாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டம் சொன்னார்கள், லக்கத் ரஐத்து ரஜுலன் யதக்கல்லபு ஃபில் ஜன்னா ஃபீ ஷஜரத்தின் கதாஹா மின் ஸஹ்ரி ததரீக் கானத் துதின் நாஸ். மனிதர்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருந்த ஒரு மரத்தை பாதையில் இருந்து வெட்டி அகட்டி போட்ட ஒரு மனிதன் சுவனத்தில் உருண்டு புரண்டு கொண்டிருக்க நான் கண்டேன் என்றார். பாதையிலே ஒரு மரம், பாதையிலே போகக்கூடியவர்களுக்கு இடைஞ்சல் செஞ்சு கொண்டிருந்த ஒரு மரம், அதனை ஒரு மனிதன் வெட்டி அப்புறப்படுத்தினான். இதன் காரணமாக ஒரு மனிதன் சுவனத்திலே இருந்தான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாதையில் இருக்கிற ஒரு மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தியது என்ன, ஒரு தொழுகை மாதிரி ஒரு இபாதத்தா அல்லது தீன் சார்ந்த ஒரு அமலா சகோதரர்களே? இல்லை, இது துன்யா சார்ந்தது. பாதையிலே நாம் நடந்து போவது, வாகனங்கள் போவதற்குரிய பணியிலே இலகு வேலை செய்கிறோம். இப்படி நிறைய அமல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன தெரியுமா? நாமெல்லாம் நல்ல அமல் என்றால் யோசிப்பது என்ன? மஸ்ஜிதை மையப்படுத்தி, இபாதத்துகளை மையப்படுத்தி தான். நல்ல வார்த்தை சதக்கா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கணவனும் மனைவியும் உடலுறவு கொள்வது இபாதத் என்ற வகை, நல்லமல் என்ற வகையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இப்படியெல்லாம் கூலி கொடுக்கிறான். ஒரு மனிதனுக்கு அவரது வாகனத்திலே உதவுகிறீர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இரண்டு வகையில் நீர் அவர்களுக்கு, அந்த மனிதனுக்கு உதவலாம். ஒன்று, அவருக்கு அவரது வாகனத்திலே ஏறுவதற்கு உதவி, அவரை ஏற்றி விடுகிறீர். அல்லது அவர் சில பொதிகளை வைத்திருக்கிறார், அவரது வாகனத்திலே அதனை தூக்கி விடுகிறீர். ஒரு மனிதனுக்கு வாகனத்திலே ரெண்டு வகையில் உதவி செய்யலாம். எப்படி செய்தாலும் அது சதக்கா என்று சொன்னார்கள். கையிலே மடியிலே காசு பணம் வேண்டுமே சதக்கா செய்வதற்கு, அதன் மூலம் தான் தான தர்மம் செய்து அல்லாஹ்விடத்திலே நன்மை அடையலாம் என்றெல்லாம் நான் யோசிக்கிறோமே, இதற்கு என்ன காசு செலவாகும், இதுக்கு என்ன பணம் தேவை? சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு மனிதன் புஷ் பைக்கிலே ஏறிக்கொள்ள கஷ்டப்படுகிறான், அவனை தூக்கி விடுகிறோம். ஒரு சுமையை வைத்திருக்கிறான், அவனுடைய லக்கேஜிலே அதனை தூக்கி வைத்து விடுகிறோம். ஒரு சதக்கா செய்த நன்மை, இது என்ன தீன் காரியமா? எனவே நல்ல அமல்கள் இருக்கின்றதே, அல்லாஹால அதன் வாயில்களை அகலத் திறந்து வைத்திருக்கிறான். அதன் காலத்தையும் அல்லாஹால ரமபான் என்று மட்டிட்டு வைக்கவில்லை. எனவே நம்முடைய நிலைமைகளை நாம் ஒரு தடவை மறுபரிசீலனை செய்வோம். அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, ஒரு மனத்தியாலம் தனக்கு தந்திருந்தார்கள். நிறைய பேசக்கூடாது என்ற கட்டுப்பாட்டோடு என்னை இங்கே இந்த இடத்திலே கூட்டி வைத்திருக்கிறார்கள், கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே பயப்பட வேண்டாம். இன்னும் 5 நிமிடங்களுக்குள் என்னுடைய நேரம் முடிவடைகிறது, நானும் முடித்துக் கொள்வேன் இன்ஷா அல்லாஹ். ஆகவே நாம் நல்ல அமல்களை பற்றி அதிகம் பேசுகிற, கவனம் செலுத்துகிற ஒரு மாதத்திலே இருந்து கொண்டு நாம் இவற்றை பேசுவதன் மூலம் அந்த மாதத்தோடு நல்ல அமல்களுக்கு நாம் பிரியாவிடை கொடுத்து விட நாம் முயற்சி செய்யக்கூடாது, முடிவு கட்டிவிடவும் கூடாது. எல்லா காலத்திலும் செய்வதற்கு இருக்கிறது, எல்லா வகையிலும் நாம் நல்ல அமல்கள் செய்து கொள்வதற்கு வழி இருக்கிறது. அதனுடைய விஷயத்தை விளங்குவதற்காக வேண்டிதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், லைலத்துல் கத்ர் என்று பேசுகிறோமே, அதன் நன்மையை எல்லா காலங்களிலும் அடைவதற்கு கூட அல்லாஹ் வெறும் 4 காட்டுகளிலே வழி வைத்திருக்கிறான். ஆகவே பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, ரமபானின் இறுதிப்பத்திலே துவா செய்வோம். நம்முடைய எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி நல்ல அமல்களிலேயே கழித்து முடிக்கும் சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்க வேண்டும். யாருக்கு என்ன நிச்சயம் சகோதரர்களே, அடுத்த மூச்சு எனக்கு சொந்தமானதா என்பதற்கு. நமக்கு இருக்கிற ஆயுட்காலம் கொஞ்ச காலம், நமக்கு இருக்கிற ஆயுட்காலம் கொஞ்ச காலம். சென்ற ரமபானில் நம்மோடு இருந்த எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகளை இந்த ரமபானில் நாம் மன்னர்களில் தான் அவர்களை தரிசிக்க வேண்டும். இன்னும் எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் சென்ற ரமபானில் நம்மோடு தோளோடு தோல் நின்று தொழுதவர்கள் இன்று படுக்கையோடு இருக்கிறார்களா இல்லையா? அல்லாஹ் நமக்கு ஆயுளையும் நீடித்து வைத்து சதுர சுகத்தையும் தந்து சித்த சுவாதீனத்தையும் பாதுகாத்து அமல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இந்த நிலையை அல்லாஹால தொடர்ந்து வைக்க வேண்டும் என்று இந்த காலத்திலே அதிகம் அதிகம் துவா செய்வோம். லைலத்துல் கத்ரிலே நாம் பல நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு இரவும் துவாக்களிலே ஈடுபடுகிறோமே, அதில் குறிப்பாக கேட்க வேண்டியது, யா அல்லாஹ் எனக்கு லைலத்துல் கத்ரின் பாக்கியத்தை தந்துவிடு என்று கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, எனக்கு என்னுடைய ஆயுளை நீடித்து வைக்க வேண்டும், நல்ல அமல்களோடு ஈமானோடு வாழ்ந்து நான் உன்னிடத்திலே வந்து சேர வேண்டும், அதுக்கு நீ தௌஃபிக் தர வேண்டும் என்று அடிக்கடி துவா செய்து கொள்வோம். சகோதரர்களே, நல்ல சந்தர்ப்பம், நல்ல இரவுகள், நல்ல பகல்கள் நமக்கு இருக்கின்றன. தவறி போனால் நமக்கு கிடைக்குமா என்பது சந்தேகம். ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் நாம் அப்படி கழித்திருக்கிறோம். நாம் செய்த அமல்கள் குறையாக இருக்கலாம், குறைவுள்ளதாக இருக்கலாம். நம்மில் சில பேர் ஒரு நாளைக்கு 2 ஜுசூகள் ஓதியிருப்போம், சில பேர் 1 ஜுசு தானும் ஓதியிருக்க மாட்டோம், சில பேர் 4 ஜுசு ஓதியிருப்போம். பரவாயில்லை, நம்முடைய அமல்கள் குறைவுதான். முயற்சிக்கு மேல் முயற்சி செய்கிறோம், என்ன செய்ய, நம்முடைய சூழல் அமைந்து விட்டது. அதற்காக நமது குறைந்த அமல்களை கொண்டு நிறைவு பெற்று விட்டோம். நிறைந்த எண்ணம் வந்துவிடக் கூடாது, மன நிறைவு வரவும் கூடாது. நிறைய அமல் செய்தவர்கள் நிறைய அமல் செய்திருக்கிறோம் என்று எச்சரிக்கவும் கூடாது, அளவுக்கு அதிகமாக பெரும் நம்பிக்கை வைக்கவும் கூடாது. எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, ஆனால் குறைந்த அமல்களிலே ஈடுபட்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வானா என்று மட்டும் அவநம்பிக்கை கூடாது. என்னுடைய தொழுகை குறைவும், என்னுடைய குர்ஆன் ஓதல் குறைவும், என்னுடைய அழுகை குறைவும் எப்படித்தான் இருந்தாலும் சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நமக்கு நிராசை வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் நம்மை எல்லாம் குறைந்த அமல்களோடும் நிறைவாக ஏற்றுக்கொள்கிறான். அதில் நம்பிக்கை வைப்போம், நம்பிக்கையோடு வாழ்வோம். அருமை சகோதரர்களே சகோதரிகளே, நம்பிக்கையற்ற சமூகமாக அல்லாஹ் நம்மை பார்க்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். குற்றம் செய்தவர்களை அல்லாஹ் விழிக்கும் போது குர்ஆனில் எப்படி தெரியுமா விழிக்கிறான்? பாவிகளை அல்லாஹ் விழிக்கும் போது எப்படி விழிக்கிறான்? நாம் எல்லாம் அடிக்கடி ஓத கேட்கிற ஒரு ஆயத், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தம்மீது அளவு கடந்து போன, அதாவது பாவங்கள் செய்து செய்து அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு மாறு செய்து செய்து அல்லாஹ்வின் வரம்புகளை மீறி மீறி போய் தம்மீதே அளவு கடந்து போய்விட்ட என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் இருக்கிறார். எனக்கு நீங்கள் மாறு செய்தவர்கள் தான், இருந்தாலும் நீங்கள் என்னுடைய அடியார்கள். இதற்கு மேல் நமக்கு நம்பிக்கை தரும் வார்த்தைகள் வேறு என்ன வேண்டும்? பாவம் பாவிகள் என்று அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடைய வட்டத்திலிருந்து நம்மை வெளியேற்றி விடவில்லை. நம்முடைய அமல்களிலே குறைகள் இருக்கலாம், அல்லாஹ் நிறைவாக ஏற்றுக்கொள்வான் என்று நம்பிக்கை பெறுவோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அதுக்கு பிறகு லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லா, நீங்கள் இவ்வளவு தான் குற்றம் செய்த பெரும் பாவிகளாக இருந்தாலும் அல்லாஹுடைய அருளிலிருந்து அல்லாஹுடைய கருணையிலிருந்து நீங்கள் நிராசை கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா நம்பிக்கை ஊட்டுகிறான். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவற்றையும் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் இன்னும் நம்பிக்கைக்கு மேல் நம்பிக்கை ஊட்டுகிறான். ஆகவே அல்லாஹ் அருளாளன், நமது குறைந்த குறை அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், நமது தவறுகளையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்கிறான். ஆகவே நம்பிக்கையோடு வாழ்வோம். இவரும் வீட்டுக்குள்ள பல பேர் இருப்பார்கள். ஒரு வீடு என்றால் அதில் ஐந்து ஆறு பேர் இருந்தால் ஒருவர் நல்ல அமல்களில் ஈடுபடுபவர் இருப்பார். பெற்றோர் பார்ப்பார், தன்னுடைய மூன்று பிள்ளைகளில் ஒரு பிள்ளை நிறைய அமல் செய்கிறான், இன்னும் ஒருவன் குறைந்த அமல் செய்கிறான். குறைந்த அமல் செய்பவனை பார்த்து அவனை திட்ட வேண்டாம், அவனை ஏற்ற வேண்டாம். தயவு செய்து பெற்றோர்களே, சரியாக அவன் தொழுகைக்கு போகிறான் இல்லை தராபீஹ் தொழுவதற்கு, ஏற்ற வேண்டாம். அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள், அவனை ஊக்குவித்துக் கொண்டே இருங்கள். அல்லாஹ் இந்த பிள்ளைக்கும் கருணை கொண்டு கருணை கண் கொண்டு பார்ப்பதற்கு போதுமானவனாகத்தான் இருக்கிறான். ஆகவே அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நிராசை வேண்டாம். நபி அவர்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி எந்த அளவு சொன்னார்கள் தெரியுமா? ஃபலௌ யஅலமுல் காஃபிரு பிகுல்லி லதி இன்தல்லாஹி மினர் ரஹ்மா லம் யைஅஸ் மினல் ஜன்னஹ் என்றார். அல்லாஹ்விடத்தில் உள்ள முழு கருணையையும் ஒரு காஃபிர் அறிந்து கொண்டால் சுவனத்திலிருந்து நிராசை கொள்ள மாட்டான் என்றார். காஃபிருக்கு நிரந்தரமான நரகம். அல்லாஹ் நூறு ரஹ்மத்துகளில் ஒரு ரஹ்மத்தை தான் இந்த உலகத்துக்கு நமக்கு தந்திருக்கிறான். 99 மறுமையில் நமக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் எல்லோருக்குமா. அல்லாஹ்வுடைய 100 ரஹ்மத்தையும் ஒரு காஃபிர் நீரூறி காலம் நரகத்தில் குதிக்க வேண்டிய ஒரு காஃபிர் தெரிந்து கொண்டால் தனக்கு எப்படியோ மோட்சம் இருக்கிறது, சுவனம் புகலாம் என்று நம்பிக்கை பெறுவான் என்ற வகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதை விடவா நாம் மோசம் சகோதரர்களே, நம்பிக்கை பெறுவோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பான், நம்மை மறைப்பான். அவன் சத்தார், அவன் கஃபார், அவன் கஃபூர். அவன் மன்னிப்பவன், அவன் மன்னிப்பவன், அவன் மறைப்பவன். அவன் நமக்கும் கருணையோடு இருந்து கொண்டிருக்கிறான். இறுதியாக இந்த சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எந்த அளவு நம்பிக்கை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கு பாடத்திற்காக சொல்லுகிறேன். சஹீஹுல் புகாரியிலும் இருக்கிறது, சஹீஹு முஸ்லிமிலும் இடம்பெற்றிருக்கிறது, தெளிவாக ஏனைய கிரந்தங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள். அந்த மனிதன் நல்லவை எதுவும் செய்யவில்லை. அவருடைய கடைசி காலத்தில் தனது பிள்ளைகளை பார்த்து சொன்னானாம், நான் எதுவுமே நல்லவை செய்யவில்லை, ஆகவே நான் மரணித்த பிறகு என்னுடைய பிரேதத்தை நீங்கள் எரிக்க வேண்டும். பிறகு அந்த எரிக்கப்பட்ட பிரேதத்தை பொடியாக்க வேண்டும், பவுடர் ஆக்க வேண்டும். பிறகு அந்த பவுடரை, ஒரு அறிவிப்பு இருக்கிறது, அரைவாசி பகுதியை கடலிலும் அரைவாசியை தரையிலும் நீங்கள் கொட்டிவிட வேண்டும். இன்னும் ஒரு அறிவிப்பு இருக்கிறது, கடுமையாக காற்று வீசக்கூடிய நேரத்திலே அந்த முழு சாம்பலையும் பொடியையும் பரத்திவிட வேண்டும். அவரின் பிள்ளைகள் அதனை செய்தார்கள். அவனுடைய மரணத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலா சொன்னானாம், கடலுக்கு அவனுடைய உடம்பை ஒன்று சேர், தரைக்கு சொன்னானாம் அவனுடைய உடம்பை ஒன்று சேர். மனிதன் பூர்ணமாக ஆக்கப்பட்டு விட்டான். அல்லாஹுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விவகாரமா? இல்லாமையில் இருந்து படைத்த அல்லாஹ் இவனை அந்த சாம்பலில் இருந்து உண்டாக்குவதற்கு முடியாததா? அல்லாஹ் உருவாக்கிய பிறகு கேட்டான், அம்மா ஹமல காலாமா சனாத், இந்த வேலையை செய்தாயே, இதனை செய்வதற்கு எது உனக்கு தூண்டியது, எது உன்னை தூண்டியது? அவன் சொன்னானாம், லம் யக்குன் அபுதுன் அஜ்ரஉ அலைக்க மின்னி வலா அஸாலக்க மின்னி, என்னை விட உன் மீது துணிவு கொண்ட, என்னை விட உனக்கு மாறு செய்த ஒரு அடியான் இருக்கவில்லை. அவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன், உன்னுடைய கட்டளைகளை மீறி நடந்திருக்கிறேன், உன்னுடைய அடியார்களில் உனக்கு மிகவும் துணிந்து செயற்பட்ட ஒருவன் இருப்பான் என்றால் நான் தான். உனக்கு அவ்வளவு மாறு செய்திருக்கிறேன், என்னை போல் எவனும் உனக்கு மாறு செய்தவன் இருக்க முடியாது. ஆகவே நான் தப்ப வேண்டும் என்று ஆசை வைத்தேன் என்றானான். முடியா. இன்னும் ஒரு அறிவிப்பில் இருக்கிறது, உன்னை பயந்து விட்டேன் என்றானாம். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய மலக்குகளை பார்த்து சொன்னானாம், சஜாவசுவான் அவனை மன்னித்து விடுகிறது. இதனை விடவா நானும் நீங்களும், இந்த மனிதனை விடவா அல்லாஹும் மீது நானும் நீங்களும் துணிவு கொண்டு விட்டோம், மாறு செய்து விட்டோம். ஆகவே தௌபா செய்வோம், இஸ்திக்ஃபார் செய்வோம். அல்லாஹாலாவிடத்திலே போய் சேருவதற்கு எந்த நேரமும் நாம் தயாராக இருப்போம். அல்லாஹாலா நல்ல அமல்கள் செய்யக்கூடிய காலத்தையும் அதற்குரிய சந்தர்ப்பத்தையும் தந்து நம்முடைய உயிர்களை கைப்பற்றுவதற்கு முன் இஸ்திக்ஃபார் தௌபா செய்த நிலையில் நாம் அல்லாஹுடத்திலே பாவச் சரைகளற்ற உடம்போடு போய் சேருவதற்கு அல்லாஹாலா தௌஃபிக் தருவானாக. யா அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ரமபானிலே உன்னுடைய நல்லடியார்கள் கூட்டத்திலே நம்மை ஏற்றுக்கொள்வாயாக. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் அருமை தோழர்களும் எப்படியான ரமபானை கண்டார்களோ அந்த மாதிரியான ரமபானை நாம் கண்டு அனுபவிப்பதற்கு தௌஃபிக் தருவாயாக. ரமபானின் இரவும் பகலும் நாம் செய்கிற அத்தனை இபாதத்துகளையும் வேறு நல்ல அமல்களையும் நீ உனக்கே செய்யப்படக்கூடிய நல்லமல்களாக ஏற்றுக்கொள்வாயாக. அவற்றின் கூலிகளை பரிபூர்ணமாக நமக்கு தந்தை நம்மை கண்ணியப்படுத்துவாயாக. நம்மை அகங்குளிர மனங்குளிர செய்வாயாக. யா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன், நிறைய தவறுகள் விட்டிருக்கிறோம், நிறைய குறைகளோடும் குறைவுகளோடும் அமல் செய்திருக்கிறோம். யா அல்லாஹ், எம்மை விட வேறு குற்றவாளிகள் பாவிகள் வேறு எவரும் இருக்க முடியாது. யா அல்லாஹ், நிறைய தவறுகளும் செய்திருக்கிறோம், ஆனால் யா அல்லாஹ் உன்னுடைய ஏகத்துவத்துக்கு சாட்சி சொல்லியிருக்கிறோம், அதை முன்வைத்து கேட்கிறோம். நம்மை எல்லாம் மன்னித்துக் கொள்வாயாக, நம்மை புனிதப்படுத்துவாயாக, தூய்மைப்படுத்துவாயாக. உனது ஏகத்துவத்துக்காக வேண்டி சாட்சி செய்து சொல்லிய மனிதர்களுடைய கூட்டத்திலே நம்மை உயர்ந்த மனிதர்களுடைய அந்தஸ்திலே சேர்த்துக் கொள்வாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். யா அல்லாஹ், நீ சொல்லி இருக்கக்கூடிய முறைப்படி அந்த வழிகாட்டலின் பிரகாரம் வாழ வேண்டும் என்று நம்மிடத்திலே உளமாற ஆசை இருக்கிறது. யா அல்லாஹ், சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவற்றுக்கு தடையாக அமைந்து விடுவது உண்டு. யா அல்லாஹ், இனி வரும் காலங்களில் அந்த நிலையில் இருந்து நம்மை பாதுகாப்பாயாக. முழுக்க முழுக்க உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக நம்மை நீ ஆக்கி தருவாயாக. நம்மை உள்ளும் புறமும் சுத்தமாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன், நம்மை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நம்மை ஒதுக்கி விடாதே, நம்மை புறக்கம் கொண்டு பார்த்து விடாதே, நம்மை உன்னுடைய அருளிலிருந்து அப்புறப்படுத்தி விடாதே. நாம் எல்லாம் உன்னுடைய பலகீனமான அடியார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய ஒரு சிறு தண்டனைக்கும் நம்மால் நின்று பிடிக்க முடியாது. யா அல்லாஹ், உன்னுடைய தண்டனையின் ஒரு சிறு பகுதியை கூட நம்மால் கிஞ்சித்தும் தாங்கிக் கொள்ள முடியாது. யா அல்லாஹ், நம்மை நீ தண்டித்து விடாதே. நம்மை நீ தண்டித்து விடுவதனால் உனக்கு எதுவும் கூடிவிடப் போவதும் இல்லை. நம்மை நீ மன்னித்து நமக்கு அருள் கொண்டு நம்மை உன்னுடைய சுவனத்தில் சேர்த்து விடுவதனால் உனக்கு எதுவும் குறைந்து போவதற்கும் இல்லை. யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன், நம்முடைய தாய்மார்கள் உன்னுடைய படைப்புகளில் நம்மீது அதிகம் இரக்கம் உள்ளவர்கள் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். அதே சமயத்திலே நமது தாய்மார்கள் நம்மீது வைத்துள்ள இரக்கத்தை விட நீ நம்மீது இரக்கம் உள்ளவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யா அல்லாஹ், நமது தாய்மார்கள் நம்மை நெருப்பில் போட்டு வேக வைத்து பார்ப்பதற்கு விரும்புவதில்லை. யா அல்லாஹ், நீ எப்படி நம்மை நெருப்பில் போட்டு வேக வைத்து பார்ப்பதற்கு விரும்பப் போகிறாய்? யா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன், தாய்மாரை விட மிகவும் அன்புள்ளவனாக நீ இருக்கிறாய். நம்மை தண்டித்து விடாதே யா அல்லாஹ், நம்மை குற்றப்படுத்தி விடாதே யா அல்லாஹ், நம்மை மன்னித்துக் கொள்வாயாக. நமது தவறுகளை நன்மைகளாக மாற்றி தந்துடுவாயாக. நமது தவறுகளையும் மறைப்பாயாக. நமது தவறுகளை குற்றங்களை பலகீனங்களை நமக்கு மட்டுமே காட்டி நம்மை திருத்திக் கொள்வதற்கு நீ தௌஃபிக் செய்வாயாக. நம்முடைய தவறுகளை, நம்முடைய குறைகளை, நமது பலகீனங்களை அடுத்த மனிதருக்கு காட்டிடாதே யா அல்லாஹ். அடுத்த மனிதர்களின் குறைகள், தவறுகள், தப்புகளை எல்லாம் நமக்கு காட்டிவிடாதே யா அல்லாஹ். நமது தவறுகளை மட்டும் நாம் கண்டுகொள்வதற்கும் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை திருத்தி வாழ்வதற்கும் நமக்கு தௌஃபிக் தருவாயாக. உடைய குர்ஆன் படி வாழ்வதற்கு தௌஃபிக் செய்வாயாக. குர்ஆனுடைய நெருக்கமான உறவை நமக்கு தந்திரியா அல்லாஹ். அதிகம் அதிகம் குர்ஆன் ஓதுவதிலே இன்பத்தை தந்திடுவாயாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை படிப்பதிலே ஆர்வத்தை தந்திடுவாயாக. யா அல்லாஹ் யா அர்ஹமர் ராஹிமீன், நமது தேவைகளை நிறைவேற்றி தந்திடுவாயாக. இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த ஊரின் வளங்களிலே பரக்கத் செய்வாயாக. விவசாயத்திலே பரக்கத் செய்வாயாக. கடற்கொள்ளிலேயே பரக்கத் செய்வாயாக. இந்த ஊரின் வியாபார தரங்களிலே பரக்கத் செய்வாயாக. தொழில் முயற்சிகளிலே பரக்கத் செய்வாயாக. எல்லா மனிதர்களையும் அதிக அன்போடு ஒருவர் மற்றவரோடு நேசித்து, ஒருவர் மற்றவரை நேசித்து வாழ்வதற்கு தௌஃபிக் தருவாயாக. எல்லோரும் பெரியவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு காட்டுபவர்களாக, சிறியவர்கள் பெரியவர்களை மதித்து நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மர் ரஹீமீன், நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பாயாக, நமது உடைமைகளை பாதுகாப்பாயாக, நமது தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக, நமது தேவைகளை நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய் அல்லாஹ், அவற்றை எல்லாம் நிறைவேற்றி தந்துடுவாயாக, வழக்கு வம்புகளிலிருந்து பாதுகாப்பாயாக, கடனற்ற வாழ்க்கையை தருவாயாக. யா அல்லாஹ், உன்னை தவிர எவருக்கும் சுஜூத் செய்வதிலிருந்து நமது சிரசுகளை நீ பாதுகாத்திருக்கிறாயோ, அது போல உன்னை தவிர வேறு எவரிடத்திலும் கை நீட்டுவதிலிருந்து நம்மை பாதுகாப்பாயாக. கடைசி வரைக்கும் உன்னை தவிர வேறு எவரிடத்திலும் இந்த கரங்கள் நீண்டு விடாமல் பாதுகாத்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், கரிமா சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், நம்மை உயர்ந்தவர்களாக எப்பொழுதும் எங்கும் வாழச் செய்வாயாக. நமது சகோதர முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நிம்மதி பெருமூச்சை கொடுத்திடுவாயாக. உடைமைகள் உரிமைகள் இரத்தங்களை பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களை கௌரவமாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ், யா அர்ஹமர் ராஹிமீன், நம்முடைய மௌத்தை நல்ல மௌத்தாக ஆக்கி வைப்பாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபிகளுக்கும் இந்த மௌத்தை கொடுத்தாயாக. அந்த மாதிரியான உயர்ந்த மௌத்தை தருவாயாக. மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையின் நல்ல வாழ்க்கையாக ஆக்கி வைப்பாயாக. பர்சக் வாழ்வை மனமாக்கி சிறப்பாக்கி வலிமயமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த இரவிலே நம்மை விட்டு உன்னிடத்திலே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளையும் நினைத்து பார்க்கிறோம் யா அல்லாஹ். அவர்களுடைய மண்ணறைகளை பொன்னறைகளாக ஆக்கி வைப்பாயாக. அவர்களின் பர்சக் வாழ்வை மனமாக்கி சிறப்பாக்கி வலிமயமாக்கி வைப்பாயாக. அவர்களுடைய குற்றங்களை மன்னித்துக் கொள்வாயாக. அவர்கள் செய்த நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுக்கும் நமக்கும் மத்தியிலே உறவை ஆவா மறுமையிலே சுவனத்திலே மீண்டும் தந்திடுவாயாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுவனபதியிலே எம்மையும் அவர்களையும் ஒன்றாக சேர்த்து வைப்பாயாக. நபி அவர்களை அதிகம் அதிகம் நேசிப்பதன் மூலம் யா அல்லாஹ், அவர்களின் ஹவுல் கௌசரிலே அவர்களுடைய உயர்ந்த கரத்தினால் நீரந்தும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், கேள்வி கணக்கு எதுவும் இன்றி சுவனம் போகக்கூடிய ஒரு சாரார் இருப்பதாக ரசூ சல்லாஹு சொல்லியிருக்கிறார் யா அல்லாஹ். நம் அனைவரையும் அந்த சாராரிலே ஏற்றுக்கொள்வாயாக. யாவா நம்மை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யாவா உயர்ந்த சுவன பகுதியிலே ஜன்னத்தில் பிறந்தவற்றை நம்மை குடியமர்த்தி வைப்பாயாக. ரஹ்மானே ரஹ்மானே, உன்னை நாம் பார்க்க வேண்டும், உன்னோடு கதைக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு உள்ளூர இருக்கிறது யாவா, கடுமையான ஆசை இருக்கிறது யாவா. நமது இறுதி ஆசையும் அதுதான் யாவா. ரஹ்மானே, உன்னை நாம் பார்க்க வேண்டும், உன்னை நாம் பார்க்க வேண்டும், உன்னோடு நாம் கதைக்க வேண்டும், நீ நம்மோடு கதைக்க வேண்டும் யா அல்லாஹ். அந்த பாக்கியத்திலிருந்து நம்மை தடுத்து விடாதே யா அல்லாஹ். உன்னுடைய திருப்பொருத்தம் இல்லாமல் நமக்கு அது சாத்தியப்பட போவதும் இல்லை யா அல்லாஹ். உன்னுடைய ரிபாவை நமக்கு தந்து நம்மை உன்னுடைய முழுமையான கபூலுக்குட்படுத்திக் கொள்வாயாக. நிறைய கேட்க வேண்டியவர்கள் யா அல்லாஹ், கேட்க தெரியாதவர்கள் கேட்டிருக்கிறோம், நீ கொடுக்க தெரிந்தவன் யா அல்லாஹ். நமக்கு கேட்டவற்றையும் கேட்காதவற்றையும் தந்து கொண்டே இருப்பாயாக. நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வதோடு எல்லா துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. நமக்கு மத்தியிலே யா அல்லாஹ், யா ரஹ்மர் ரஹீம், ஒற்றுமையான வாழ்வை தந்துடுவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார். வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். والحمد لله رب العالمين.